குட் மார்னிங். நான் வந்து டாக்டர் ஜோஸ் ஜாஸ்பர், ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், காவேரி பிரெயின் அண்ட் ஸ்பைன் சென்டர், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். என் கூட இருக்கிறது வந்து சார், நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் சார்.
டாக்டர் ராமசாமி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ ஐ எம் லீடிங் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோபெடிக்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஸ்பைன் இன்ஜுரிஸ் அண்ட் ஸ்பைன் ப்ராப்ளம்ஸை நாங்கள் டீமாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம்.
இன்னைக்கு எதுக்கு இந்த டாக் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி அவேர்னஸ் டே. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தண்டுவடை பாதிப்புனால கை கால் ஃபங்க்ஷன் இழந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இதை பற்றி அவேர்னஸ் வந்து ரொம்ப கிடையாது. இப்போ எல்லாருக்குமே வந்து கொரோனானா தெரியுது, டெங்குனா தெரியுது, ஹார்ட் அட்டாக்னா தெரியுது. பட் ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி பற்றி அவேர்னஸ் நம்ம எதிர்பார்க்குற அளவு இல்லை. அதனால தான் இந்த செப்டம்பர் 5th வந்து யூஸ்வலாக இட்ஸ் செலிப்ரேட்டட் அஸ் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி அவேர்னஸ் டே. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்து ஆக்சிடென்ட்ஸ் தான். இந்தியாவில் வந்து ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து 5 lakh ஆக்சிடென்ட்ஸ் நடக்கு. அதில் 1.5 lakh பேர் இறந்து போகிறாங்க வருஷத்துக்கு. அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்ரி 3 minutes இந்தியாவில் வந்து ஒருத்தர் வந்து அவங்க வாழ்க்கையை உயிரை வந்து ரோட்டில் வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்னால இழக்கிறாங்க. So India is also known as the road traffic accident capital of the world. And we have the maximum accidents. So we thought, நாங்கள் இந்த மெசேஜை கொண்டு வந்து அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இந்த பாதிப்புகளை குறைச்சி, ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணி, ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொமோட் பண்ணி, கண்டிப்பாக வந்து வி கேன் ட்ரை டு கிவ் தெம் பேக் அ பார்ட் ஆஃப் தியர் லைஃப். இதுக்கு தான் இப்போ டாக்டர் ராமசாமி சார் வந்து உங்ககிட்ட அந்த ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு இடத்துல அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சார் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவாங்க சார்.
ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பைன் இன்ஜுரினா, இப்போ கரண்ட்டாக வந்து நமக்கு பேரா ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு, பேராலிம்பிக்ஸ். அதில் நம்ம பேராலிம்பிக்ஸ்னு பார்த்தோம்னா, இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 13 to 14 மெடல்ஸ் இது வரைக்கும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபோட்டோவாக பார்க்குறப்ப என்ன என்ன நமக்கு காமன் ஃபோட்டோஸ் நமக்கு வருதுன்னா, ஒரு அத்லட் வந்து வீல் சேரில் உட்காந்துருப்பாரு, அவர் ஏதாவது அப்பர் லிம் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவார். இதுதான் மோஸ்ட் காமன் திங் தட் வி சி இன் த நியூஸ் பேப்பர். ஸோ அப்போ நம்ம மைண்டில் இன்டைரக்டாக என்ன ரிஜிஸ்டர் ஆகுதுன்னா, இவங்களுக்கு கால் வேலை செய்யலை, அவங்க கையை வச்சு ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போய் நமக்கு நிறைய மெடல்ஸ் வின் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ தட் இஸ் த மெசேஜ் தட் தே ஆர் கிவிங் டு அஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசுகிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் ஒரு இன்ஜுரி ஆகி நம்ம அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேட் பண்ணி ஒலிம்பிக்ஸ் போகிறதுங்கிறது 2nd கட்டமாக வச்சுட்டு, அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நம்ம டாக்டர் ஜோஸ் சொன்ன மாதிரி, ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறப்ப நமக்கு வந்து அந்த அந்த பர்சனுக்கு ஏதாவது ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆயிருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அதை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு டாக்டர் கேஷுவாலிட்டி டீம் எவால்வேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆன பேனிக்லேயே எல்லாரும் இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டுக்கும் அந்த அந்த பர்சனுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வாட் இஸ் கோயிங் ஆனுங்கிறது சரியாக தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன மனசில் வச்சுக்கணும், இந்த ஆக்சிடென்ட் ஆன நபருக்கு ஒரு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்ம மனசில் வச்சுட்டு, சப்போஸ் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஏற்பட்டிருந்தால் அது ஒர்சன் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அது இன்னும் மேலே மோசமடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் பார்ட்டாக சொல்ல போகிறோம். அதில் வந்து ஒருத்தர் ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் அடிபட்டு கிடக்காரு அப்படின்னா, நம்ம ஆம்புலன்ஸ் பர்சனல் என்ன பண்ணுவாங்க, அல்லது சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவரை முழிச்சு பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் மயக்கமாக இருக்கும்பாரு, இல்லை நல்லா இருக்கும்பாரு. அப்போ வந்து நம்ம அவர்கிட்ட வந்து காலை அசைங்க கையை அசைங்கன்னு நம்ம ஜென்ரலாக கேட்க முடியாது. அப்போ எங்களோட ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் டீமில் வந்து என்ன இருக்கும்னா, ஸ்பைனல் போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு நீளமான போர்டு ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வர்றப்ப அவங்கள அப்படியே கைத்தாங்களாக தூக்க மாட்டாங்க, ஒரு சேரில் உட்கார வச்சு கொண்டு வர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அடிபட்ட இடத்துல அவங்கள ஃபஸ்ட்டு படுக்க வச்சுட்டு இந்த ஸ்பைனல் போர்டை பக்கத்தில் வச்சு அவங்களுக்கு முதுகெலும்பு வந்து கழுத்து பகுதியிலேருந்து நமக்கு பட்டக்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக கீழ் வரைக்கும் வருது. ஸோ அதில் நியர்லி 32 பீசஸ் ஆஃப் போன்ஸ் இருக்கு. ஸோ அந்த போன்ஸுக்கு வந்து ரொம்ப அதிர்வு வராமல் அவங்கள பாதுகாப்பான முறையில் அந்த ஸ்பைனல் போர்டில் படுக்க வச்சு அதை வந்து ஃபாஸ்டன் பண்ணிடுவாங்க. அதுவே சில டேப்ஸ் மாதிரி இருக்கும், அதை போட்டு அந்த பக்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டா அந்த நோயாளி வந்து ஆடாமல் அசங்காமல் அப்படி படுத்திருப்பார். அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேஃபாக பெட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பேஷண்ட்டை வந்து அந்த கேஷுவாலிட்டி மெடிக்கல் டீம் அல்லது ஆர்த்தோ டாக்டர் அல்லது நியூரோ டாக்டர் நாங்கள் அங்கே வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்கா இல்லையாங்கிறத அசஸ் பண்ணுவோம். ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இல்லைன்னால் அந்த அந்த பெட்டிலேருந்து அந்த அவங்கள நாங்கள் வந்து பர்டிகுலர் பொசிஷனில் வச்சுருப்போம், அதுலேருந்தெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம். சப்போஸ் அவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணால் நாங்கள் வந்து அவங்க இன்னும் அட்டண்டன்ஸை கூப்பிட்டு அதை பற்றி ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு தேவையான டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம். ஸோ இதுதான், ஸோ அடிபட்ட இடத்துலேருந்து நம்ம இவருக்கு தான் ஸ்பைனல் இன்ஜுரி இருக்குது, இவருக்கு ஸ்பைனல் இன்ஜுரி இல்லைன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம எல்லாருக்கும் ஸ்பைனல் இன்ஜுரி இருந்தால் என்ன ப்ரிகாஷன்ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸை எடுத்து ஹாஸ்பிட்டல் கேஷுவாலிட்டிக்கு கூட்டிகிட்டு வரணும்.
சார் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லா பேஷண்ட்டுமே ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி தான் இது பண்ணோம். நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து ஒருத்தர் தலையோ ஒருத்தர் கையோ ஒருத்தர் காலையோ பிடிச்சி தூக்கக்கூடாது. ஏன்னா ஒருவேளை இப்போ தண்டுவடத்தில் ஆல்ரெடி ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருக்குன்னா நிறைய நேரம் இவங்க வந்து இப்படி தூக்கும்போது செகண்ட் ஆக்சிடென்ட் திருப்பி அந்த தண்டுவட பாதிப்பு ஜாஸ்தியாகலாம். முதல்ல பார்த்தா ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருக்கும், ரெண்டாவது நம்ம தூக்கும்போது தவறாக தூக்கும்போதே என்ன ஆகலாம், ஸ்பைனல் கார்டு வந்து இன்னுமே டேமேஜ் ஆகலாம், கை கால் வராமல் போயிடலாம். செகண்ட் ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சார் சொன்ன அந்த ஸ்பைனல் போர்டு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்பைனல் கார்டில் அடிபட்டால் பொதுவாக என்ன பாதிப்புகள் வெளியே தெரியும், அதுதான் வந்து அடுத்தது நான் சின்னதாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்பைனல் கார்டு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், தலையிலேருந்து கிட்டத்தட்ட இடுப்பறிக்கு ஃபுல்லாகவே போகுது. சார் சொன்ன மாதிரி 30-32 எலும்பு அங்கே இருக்குது. கழுத்தில் இருக்கிற எலும்புகள் வந்து சர்வைக்கல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், சர்வைக்கல் போன்ஸ். ஸோ யூஸ்வலாக இப்போ கழுத்து லெவலில் அடிபட்டுச்சு அப்படின்னா கழுத்து வலி இருக்கும், கழுத்து திருப்ப சிரமப்படலாம். நல்லாவே தெரியும், ஒரு பொசிஷனில் வச்சுருப்பாங்க, இப்போ திருப்பி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பொசிஷனில் வச்சுருக்கலாம். அண்ட் கழுத்தில் வந்து இப்போ நரம்பெல்லாம் அடி இருந்தால் பலமான அடினா கழுத்து கீழே உணர்ச்சியே இல்லாமல் போயிடும், கை கால் அசைவு இல்லாமல் போகும். இது பேர் நாங்கள் குவாட்ரிப்ளீஜியான்னு சொல்லுவோம். ஸோ குவாட்ரிப்ளீஜிக்காகவும் வரலாம். லைட்டாக நரம்பில் அடிப்பட்டு லெஃப்ட் சைட் நரம்பில் மட்டும் அடிபட்டுருக்குன்னா அவங்க சொல்லுவாங்க சார் லெஃப்ட் சைட் கையில் உணர்ச்சி மத மதன் இருக்குது, இல்லை கையும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து பெயின், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் மூமெண்ட், திருப்ப கஷ்டப்படுவாங்க. அண்ட் நரம்புகளில் உள்ள பாதிப்புகள், அதாவது ஒன்று கை கால் தளர்ச்சியே இருக்கலாம், ஒரு பக்கமாக இருக்கலாம், இல்லை நாலுமே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒன்று. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தலையிலேருந்து இந்த ஸ்பைனல் கார்டை தாண்டி தான் நம்ம உடம்புக்குள்ளே எல்லா நரம்புகளும் போகுது. அப்படின்னு இருக்கும்போது கழுத்தை தாண்டி தான் இருதய துடிப்புக்குள்ள நரம்பு, பிபி கண்ட்ரோல் பண்ணுற நரம்பு, நம்ம மூச்சு எடுக்கிற நரம்பு, மூச்சுக்குள்ள சப்போர்ட்டிவ் சிஸ்டம் நரம்புகள் எல்லாமே இருக்குது. அதனால தான் கழுத்தில் வந்து இப்போ மேலே காயங்கள், அதாவது அடி கழுத்து இல்லாமல் மேல் கழுத்தில் அடிப்பட்டால் மூச்சு திணறல், பிபி மாற்றங்கள் எல்லாமே வரலாம். பேஷண்ட் உயிருக்கு வந்து மூச்சு எடுக்க முடியாதனால கூட பாதிப்புகள் வரலாம். ஸோ யூஸ்வலாக அதுதான் வந்து நம்ம ஹை சர்வைக்கல் ஸ்பைன் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே டார்சல் அப்படின்னு சொல்கிறது நம்ம செஸ்ட் பகுதியில் உள்ள ஸ்பைனல் கார்டு. இது வந்து கை நல்லா இருக்கும், ஸோ நமக்கு வந்து கை நல்லா இருக்கு, கால் அசைவு இல்லைனாலே கழுத்து கீழே காயங்கள் போயிடுதுன்னு அர்த்தம். லெவலை பொறுத்து மதம் மதப்பு, உணர்ச்சி இல்லாதது, கால் அசைவுகள் வித்தியாசங்கள் இருக்கும். அடுத்தது லம்பார். லம்பார் தான் நம்ம காலுக்கு வேண்டிய மெயின் நரம்பு, 5 எலும்புகள் இருக்குது அதில், அங்கேருந்தான் வரும். ஸோ அது வந்து கால் அசைவு, மேலே வந்து முதுகு நல்லா இருக்கும், பிபி மாற்றங்கள் அந்த மாதிரி மாற்றங்கள் இருக்காது, மெயினாக கால் அசைவுகள் இருக்கலாம். பலமான அடி அப்படின்னா யூரின் இல்லை மோஷன் போகிற நரம்புகளில் பாதிப்படுறனால யூரின் தேங்கி இருக்கலாம், இல்லை யூரின் தானாக அப்படியே போயிடலாம். ஸோ இப்படி எல்லாமே இருக்கலாம். ஸோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்து பெயின், அசைவுகளில் உள்ள வலி, நரம்புகளில் உள்ள தளர்ச்சி, இந்த மூணு வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாமல் ஸ்பைனல் ஷாக், நல்லா ஸ்பைனில் பலமாக அடிபடும் போது பிபி கண்ட்ரோல் பண்ணுற நரம்பு எல்லாமே பாதிப்படுறதுனால பிபி எல்லாமே குறைஞ்சிடலாம், உயிருக்கு ஆபத்து வரலாம். ஸோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பேஷண்ட்டை பார்த்தா நல்லா இருப்பாங்க, நினைவு இருக்கும், பேசுவாங்க, ஆனால் கழுத்து கீழே ஒன்றுமே இருக்காது, ஆக்சுவலாக உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க, ஏன்னா மூச்செடுக்கிற பிரச்சனை இருக்கும், பிபி பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் தெரிகிற மாற்றங்கள். சரி, இப்போ பேஷண்ட் வர்றாங்க ஸ்பைனல் கார்டு இன்ஜுரின்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம், அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வந்த அப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்?
இப்போ வந்து அந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைக்கு கீழ்ப்பகுதியில் ஆரம்பித்து நமக்கு முதுகு பகுதி வரைக்கும் வருது. ஸோ அதை நம்ம வந்து ப்ராடாக மூணாக பிரிக்கிறோம். ஒன்று மெயின் வந்து கழுத்து பகுதி, இன்னொன்று வந்து நடு முதுகு, இன்னொன்று வந்து கீழ் முதுகு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிஷியலாக எடுக்கிற டெஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கழுத்து பகுதி. இப்போ கழுத்து பகுதி இப்போ சிம்பிளாக இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் அசஸ் பண்ணுறப்பவோ இல்லை அந்த பேஷண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்பவோ அவங்களே ஒரு க்ளூ கொடுத்துருவாங்க, சார் எனக்கு கழுத்தில் வலிக்குது, சார் எனக்கு முதுகு நடு முதுகு வலிக்குது, இல்லை கீழ் பக்கம் வலிக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ அவங்க கழுத்து பகுதி வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, அவங்களோட கையும் காலும் வேலை செய்யலைன்னால் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அது வந்து உறுதியாகுது, அதாவது கழுத்தில் அடிபட்டிருக்கு, கழுத்தில் நரம்பு வந்து அடிபட்டதுனால கை ரெண்டு கையும் ரெண்டு காலும் வேலை செய்யலை அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதே மாதிரி முதுகில் மேல் முதுகிலையோ கீழ் முதுகிலையோ அடிபட்டால் கை ஓரளவுக்கு வேலை செய்யும், கால் வேலை செய்யாது. ஸோ இதை வச்சு நமக்கு அடுத்த க்ளூ கிடைக்கும், சரி இவங்களுக்கு கால் வேலை செய்யலை கை வேலை செய்யுது, ஸோ இந்த இடத்துல அடிபட்டுருக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கக்கூடிய முதல் டெஸ்ட் வந்து எக்ஸ்ரேங்கிறது. அந்த எக்ஸ்ரே எடுக்கிறப்ப நாங்கள் எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கோமோ அதே மாதிரி எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸுக்கும் நாங்கள் அப்பப்போ பீரியாடிக்காக இந்த ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவங்களோட நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ கழுத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ரே சென்டருக்கு போகிறோம் அப்படின்னா கழுத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புவாங்க எக்ஸ்ரேக்கு. பட் இந்த மாதிரி டைமில் கழுத்தை திருப்பாமல் ரொம்ப பாதுகாப்பாக எக்ஸ்ரே எடுக்கணும். ஏன்னா சப்போஸ் கழுத்து பகுதியில் ஒரு சின்ன அடிபட்டு இருந்துச்சுனால் நம்ம எக்ஸ்ரே நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த பக்கம் இந்த பக்கம் கழுத்தை திருப்புறப்ப நமக்கு இன்னும் அடி வந்து இன்னும் பலம் அதிகமாயிடலாம். முன்னாடி இருந்த கொஞ்ச நஞ்சு அடி இன்னும் பெரிய அடியாக மாறிடலாம். ஸோ அதனால் அவ்வளோ பாதுகாப்பாக காவேரி ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே வெல் ட்ரைன்டு, அதனால பாதுகாப்பாக கழுத்துக்கு எக்ஸ்ரே எடுப்போம். அதேமாரி இடுப்புக்கு எடுக்கிறப்பவும் பேஷண்ட்டை ரொம்ப அந்த பக்கம் இந்த பக்கம் பிறட்டாமல் எக்ஸ்ரே எடுப்போம். ஒரு சில சமயங்களில் பேஷண்ட் வந்து ஷாக்கில் இருப்பாங்க. ஷாக் அப்படின்னா அவங்க டாக்டர் ஜோஸ் சொன்ன மாதிரி ரத்த அழுத்தம் மிக குறைவாக இருக்கும், அந்த மாதிரி சமயத்தில் நாங்கள் வந்து எக்ஸ்ரேக்கு ரொம்ப ஷிஃப்ட் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ அவருக்கு தேவையான முதலுதவி ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அந்த ஷாக்கை வந்து ஓரளவுக்கு அந்த பிபி கம்மியாக இருக்கிறத நார்மலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம சிடி ஸ்கேன் எடுத்துடலாம். ஸோ சிடி ஸ்கேன் எடுக்கிறப்ப நமக்கு எங்கே அடிபட்டுருக்குங்கிறது தெரிஞ்சிடும். சிடி ஸ்கேன் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து கேஷுவாலிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, சிடி ஸ்கேன் எடுக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி, நமக்கு எங்கே அடிபட்டுருக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது நமக்கு வந்து உடனே தெரிஞ்சிடும். கழுத்தில் அடிபட்டுருக்கான்னு முதுகு பகுதியாக இல்லை கீழ் முதுகாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சிவியாரிட்டி ஆஃப் த இன்ஜுரியையும் கிட்டத்தட்ட நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டை ஓரளவு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு இப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் இன்ஹவுஸ் எம்ஆர்ஐ எங்கள்கிட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. ஸோ சிடி ஸ்கேனில் ஓரளவு விவரம் கிடச்சதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம். எம்ஆர்ஐயில் தண்டுவடம் நல்லா தெரியும், சிடி ஸ்கேனில் எலும்புகள் நல்லா தெரியும். ஸோ அந்த தண்டுவடம் நல்லா தெரிகிறப்ப நமக்கு இந்த உடஞ்சி போன எலும்பு தண்டுவடத்தை எந்த அளவு கம்ப்ரஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்து அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை தேவையா இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிச்ச அடிகள், இப்போ சில பேருக்கு ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியோட தலையில் அடிபட்டுருக்கலாம், சில பேருக்கு கை கால் அடிபட்டுருக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு இன்ஜுரியையும் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இது எல்லாமே நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது இப்போ ரொம்ப முக்கியமானது, ஒரு பேஷண்ட் படுத்திருக்கார், அவர் படுத்திருக்கிறப்ப அவங்க வந்து நம்மகிட்ட வந்து தண்ணி கேட்பாங்க, அடுத்தது அவங்க யூரின் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸுக்கு அது வந்து என்ன பதில் நம்ம சொல்றது?
அதாவது அடிபட்டிருக்கும் போது சொல்றீங்க,
அடிபட்டு படுத்துக்கிறப்ப அவர் வந்து எனக்கு வந்து தாகமா இருக்கு. ஏன்னா ஷாக்ல இருக்கிறவங்க அந்த தேர்ஸ்ட்ல தாகமா இருக்கும்பாங்க. நார்மலா நம்மளும் வந்து யூரின் எவ்வளவு வெளியில வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து பல்வேறு காரணங்களுக்காக பார்க்கணும். ஸோ அதை பத்தி
இப்போ பேஷண்ட்டுக்கு இல்லை அடிப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம அடிப்பட்ட இடத்துலயே வந்து வாய் மூலமாக ஆகாரமும் உணவோ கொடுக்கக்கூடாது, தண்ணியுமே கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு வலிப்பு வருது, இல்லை ஒரு நேரம் ஒரு வேலை அன்கான்ஷியஸ் ஆகிறாங்க, குறை ஏறுது, மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா நமக்கு வந்து டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட் தன்னோட உணவு குழாய் தன்னோட மூச்சு குழாய் ரெண்டுமே இப்போ நம்மளே வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க ஒரு ஜோக் சொல்கிறாங்க, நம்ம சிரிக்கிறோம் இல்லை யாரோ ஏதோ ஒன்றுன்னா குறை ஏறுது. குறையேறும்போது அந்த ஒன் ஆர் டூ மினிட்ஸ் நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். பட் நினைவு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு புறையெல்லாம் ஏறுனா அவங்களால வந்து அவங்களோட உணவு குழாய்லேருந்து வர்ற ஆகாரம் அந்த வாந்தியை வந்து மூச்சு குழாய்க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா குறையேறின அப்புறம் நினைவு மாற்றங்கள் வரும், வென்டிலேட்டர் தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக வாய் மூலமாக தண்ணியோ எதுவுமே கொடுக்கக்கூடாது. கெத்தீட்டர் போட்டுருவோம் நாங்கள், யூரின் பேஷண்ட் வந்த அப்புறம் கெத்தீட்டர் போட்டுருவோம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போ ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி இருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணும்போது யூரினரி பிளாடருக்கு வர்ற நரம்பு வேலை செய்யுமா செய்யாதான்னு வந்து லெவலை பொறுத்து வித்தியாசம் இருக்கும். பட் வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் பேஷண்ட் என்ன பண்ண முடியாது, பாத்ரூம் போக முடியாது, எழுப்ப முடியாது. பிபி ஃபால் ஆகும்போது நம்ம நிறையா பிபிக்குன்னு உள்ள ட்ரக்ஸு பிளட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ நமக்கு உள்ள போகிற இதுக்கும் பொருளுக்கும் வெளியில் வர அவுட்புட்க்கும் மேட்ச் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்குறதுக்கு வந்து நமக்கு அது வந்து தேவைப்படும். ஸோ பேஷண்ட் வந்து அடிபட்டுட்டாலே நம்ம வந்து பெஸ்ட் வந்து வாய் மூலமாக எதுவும் கொடுக்காம நல்லா படுக்க வச்சு பார்த்துக்கிறது வந்து சேஃப், அதான் பெட்டர். சரி, இப்போ நம்ம சிடியில் எம்ஆர்ஐ எடுக்கிறோம், என்ன சேஞ்சஸ் நமக்கு சிடியில் எம்ஆர்ஐயில் தெரியும் பார்க்கும்போது?
அதாவது இப்போ வந்து நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ரே மூலமாக எடுக்கக்கூடிய ஒரு டெஸ்ட். ஸோ அதில் வந்து எலும்புகள் வந்து நல்லா தெரியும், நரம்புகள் வந்து அவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக தெரியாது. தெரியும் பட் ஆனால் அது நரம்புக்கு உண்டான மெயின் டெஸ்ட்டு சிடி ஸ்கேன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எலும்பை ஏன் செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கழுத்து பகுதியில் எலும்பு முறிவு இருக்குது அப்படின்னா அந்த எலும்பு என்ன மாதிரி உடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அசஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எலும்புகள் முதுகெலும்பு வந்து கழுத்துலேருந்து கீழே வரைக்கும் ரவுண்டாக இருக்கும். ரவுண்டாக இருக்கும்னா ஒரு 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 டெனிகாய்ட் ரிங் மாதிரி வச்சுக்கலாம். அதில் வந்து சைடில் சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிங்கில் வந்து எங்கே அடிபட்டாலும் ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டி வந்து பாதிச்சிடும். ஸ்பைனோட ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு கட்டடம் கட்டுறப்போ ஒரு பில்லர் போடுறோம், அந்த பில்லருக்கு நடுவில் நாலு கம்பி போகும், சுற்றி நடுவில் நடுவில் சுற்றி கம்பி பல்வேறு லெவலில் கம்பி கட்டு கம்பின்னு கட்டியிருப்பாங்க. ஸோ இதில் சில கம்பிகள் லூஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து இன்ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்திரத்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே போட கான்கிரீட் கலவை நிற்காது, அது வந்து உறுதித்தன்மை குறையும். அதே மாதிரி ஸ்பைன்லையும் அந்த ஒவ்வொரு முதுகெலும்பும் ஒவ்வொரு ஸ்பைன் வெர்டெப்ரான்னு சொல்கிறது, அது ஒன்று ஒன்று ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். அந்த ரவுண்டில் எங்கே உடைஞ்சாலும் அதோட உறுதித்தன்மை குறைஞ்சிடும். இது வந்து கழுத்தில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கழுத்தில் உறுதித்தன்மை குறைஞ்சி ஸ்பைனல் கார்டு வந்து அடிபட்டுருச்சுன்னா கையும் காலும் நாலுமே வேலை செய்யாமல் போயிடும். அல்லது ஒருத்தருக்கு வந்து நம்ம சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், அவருக்கு வந்து அந்த கழுத்து எலும்பு வந்து ஒரே ஒரு இடத்துல லைட்டாக தெரிச்சிருக்கு ஆனால் விலகாமல் இருக்கு அப்படின்னால் அவருக்கு வந்து கையும் காலும் வேலை செய்யக்கூடிய நிலைமையில் அவர் இருப்பார். ஆனால் நம்ம சரியாக அதை ஹேண்டில் பண்ணாமல் கழுத்தை ரொம்ப ஆட்டிட்டோம்னா ஸ்பைனல் கார்டில் அழுத்தம் ஏற்பட்டுரும், கையும் காலும் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அதனால சிடி ஸ்கேனில் நம்ம வந்து எலும்புகள் எந்த அளவுக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கு. அது அடி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம என்ன மாதிரி அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கழுத்தில் ஒரு இடத்துல அடிபட்டுருக்கு அப்படின்னா கழுத்தில் ஒரு மாதிரி பிளேட் ஸ்க்ரூ போடுவோம், இதே இது நடு முதுகலையோ கீழ் முதுகலையோ அந்த நான் சொல்கிறேன் அந்த வெர்டபரல் ரிங் அடிபட்டிருக்கனால் அதுக்கு வேறு பேட்டர்னில் நாங்கள் வந்து ஸ்க்ரூ போடுவோம். ஸோ இது எந்த இடத்துல உடஞ்சிருக்கு எந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டால் இந்த பர்டிகுலர் ஃப்ராக்சருக்கு நம்ம வந்து எலும்பை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த சிடி ஸ்கேன் ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்தது எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐயும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். காரணம் என்னென்னா இப்போ எலும்பு அந்த ஸ்பைனல் வெர்டெப்ரா அண்ட் ஸ்பைனல் கார்டுங்கிறது ஒரு யூனிட். அதில் வந்து எலும்பு பகுதி உறுதித்தன்மைக்காக நரம்பு பகுதி தான் ஃபங்க்ஷன் அதோட செயல்பாட்டை கொடுக்குது. அதுதான் கை காலுக்கெல்லாம் நமக்கு கரண்ட் மாதிரி வச்சு கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ என்ன தான் நம்ம எலும்புக்கு ஸ்க்ரூ போட்டு நிறுத்தினாலும் தண்டுவடம் வேலை செய்யணும். ஸோ தண்டுவடம் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிக மிக அவசியம். இப்போ நாளைக்கு வந்து ஒரு கேள்வி வருது, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து கை வேலை செய்யலை கால் வேலை செய்யலை ஸ்பைனல் கார்டில் எம்ஆர்ஐயில் இவ்வளோ அடிபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா பின்னாளில் அது வந்து ரெண்டு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று அவருக்கு எவ்வளவு ரெக்கவரி வருது அப்படிங்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் இவருக்கு இத்தனை பர்சன்டேஜ் நரம்பு வேலை செய்யலை எம்ஆர்ஐயில் இப்படி இப்படியெல்லாம் ஃபைண்டிங் இருக்குது, ஒரு 6 மாதம் கழித்து அவரை அசஸ் பண்ணுறோம், நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம், 6 மாதம் கழிச்சு அவருக்கு இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இன்னொரு எம்ஆர்ஐ எடுக்கிறோம் அதில் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லி அதை டிஃபரென்ஷியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பின்னாடி வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது, நீங்கள் ஏன் ஆப்ரேஷன் பண்ணீங்க, இவருக்கு உண்மையிலே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்மளை ஒரு கேள்வி கேட்டால் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸும் நம்ம ஆரம்பத்தில் பண்ணுற அந்த கிளினிக்கல் அசஸ்மெண்ட்டும் மிக மிக முக்கியம். ஸோ ஸ்பைனல் கார்டுக்கு நரம்புக்கு எம்ஆர்ஐ, எலும்புக்கு சிடி ஸ்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபர்தர் கோர்ஸ் வந்து பிளான் பண்ண முடியும்.
இப்போ சார் சொன்ன மாதிரி தண்டுவட காயத்தில் எப்போவுமே பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி பண்ணுற இண்டிகேஷன் அதாவது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று இப்போ எலும்பு உடஞ்சிருக்கு நரம்பில் பாதிப்பு ரொம்ப இல்லை நரம்பு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த எலும்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டால் பேஷண்ட் ரிக்கவரி ஃபாஸ்டராக இருக்கும், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு சீக்கிரமாக வர முடியும். ஒன்று, ஸோ ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஒரு இண்டிகேஷன். ரெண்டாவது, இப்போ எலும்பு வந்து நரம்பை குத்திட்டு இருக்குது அழுத்திட்டு இருக்கு நரம்புக்கு ரத்தோட்டம் கம்மியாகுதுன்னா அதை டீகம்ப்ரஸ் பண்ணணும். ஸோ அந்த குத்துற எலும்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்பைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஒருவேளை நரம்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்பைனல் டீகம்ப்ரஷனும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். மூணாவது, சில நேரம் என்ன பண்ணுவோம்னா பேஷண்ட்டுக்கு கழுத்துல அடி இருக்கும், கண்டிப்பாக நமக்கு தெரியும் நரம்பு திருப்பி வரப்போகிறது இல்லை, அப்படியுமே நம்ம வந்து சர்ஜரி பண்ணுவோம். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஜரி பண்ணலைன்னா அவர் ஒரே பொசிஷனில் தான் படுத்து இருப்பார், அவரால் திரும்ப முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளால் நர்சிங் கேர் கொடுக்க முடியாது, ஃபிசியோதெரப்பி கொடுக்க முடியாது, நுரையீரலில் சளி சேரும், பெட்சோர் வரும், காயங்கள் வர ஆரம்பிச்சிடும், நம்மளால் பேஷண்ட்டை பார்க்க முடியாது. அப்போ வந்து தண்டுவடத்தை ஃபிக்ஸ் பண்ணி நரம்பை ஃப்ரீ பண்ணிட்டா அவரை திருப்பி போட முடியும், நம்மளால் ஃபிசியோதெரப்பி கொடுக்க முடியும், அட்லீஸ்ட் பேசிவாக நம்மளால் தூக்கி நிற்க வைக்கிறது, ஸ்பெஷல் டேபிள், ஸ்பெஷல் ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்ண முடியும், ஆம்புலேட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் எங்ககிட்டயே வந்து கேள்வி கேட்பாங்க, சார் தண்டுவடம் அப்படின்னா என்ன சார், நியூரோ பண்ணுமா ஆர்த்தோ பண்ணுமான்னு. அந்த கேள்வியும் நான் முதலே பதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக எப்படின்னா, நியூரோ சர்ஜன்ஸ்லேயே நிறைய பேர் இருக்காங்க ஸ்பைன் சர்ஜரி பண்ண மாட்டாங்க, கேட்டால் நாங்கள் வந்து மூளையில் உள்ள ரத்தக்குழாய் மட்டும்தான் நியூரோ வாஸ்குலர் தான் பண்ணுவோம், இல்லை மூளையில் உள்ள புற்றுநோய் தான் பண்ணுவோம், நியூரோ ஆன்காலஜி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருப்பாங்க. ஸோ எல்லா நியூரோ சர்ஜன்ஸும் ஸ்பைன் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி ஆர்த்தோலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நாங்கள் ஜாயின்ட்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து நாங்கள் ஸ்கோபி ஆர்த்ரோஸ்கோபிஸ் தான் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஸ்பைனும் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷாலிட்டி முக்கியம் இல்லை, அவங்களோடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷமாக. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நானும் ராமசாமி சாரும் கிட்டத்தட்ட 2004 நாங்கள் வந்து டீமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஒன்றா வேலை செய்யும்போது ரெண்டு பேரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு அங்கே கிடைக்குது, ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அந்த கேள்விக்கு பதில் வந்து கண்டிப்பாக நியூரோ சர்ஜன் தான் பண்ணணும், ஆர்த்தோ சர்ஜன் தான் பண்ணணும்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து நியூரோ சர்ஜன் ஆர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஒரு ட்ரெயின்ட் இன் ஸ்பைன் சர்ஜன் வந்து கண்டிப்பாக வந்து ஹேஸ் டு ஆப்ரேட் ஆர் டீல் வித் இட். அதான் சார், இப்போ சர்ஜரி அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பொதுவாகவே பயப்படுவாங்க, நம்ம தண்டு வட சர்ஜரினாலே ரொம்ப பயப்படுவாங்க. அதான் நீங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு சிம்பிள் சர்ஜரி பற்றி மட்டும்.
ஸோ இப்போ வந்து எல்லாரும் ரொம்ப காமனாக பண்ணுறது வந்து முதுகெலும்பு, முதுகெலும்பு அடிபட்டால் என்ன சர்ஜரி, கழுத்தெலும்பு அடிபட்டால் என்ன சர்ஜரி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ரேஷன் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயும் நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்போவுமே அந்த ஃபேமிலியை வந்து முக்கியமான ஆளுங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் மாதிரி பண்ணுவோம். ஏன்னா நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப எல்லாரோட முதல் எதிர்பார்ப்பும் என்னென்னா அவங்க எந்திரிச்சு நடந்துருவாங்க, அப்படி தான் அவங்க வந்து அசையும் பண்ணிக்குவாங்க. இப்போ நார்மலாக நாங்கள் வந்து எலும்பு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப கை உடஞ்சி போச்சு, அதுக்கு நாங்கள் வந்து அப்போ கை உடஞ்சி போனால் கை வேலை செய்யாது, அதுக்கு பிளேட் வச்சோம்னா ஒரு 6 weeks கை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ கையை அவங்க கிட்டத்தட்ட எலும்பு முக்கால்வாசி சேர்ந்து அவங்க நார்மல்சிக்கு வந்துடுவாங்க. பட் ஸ்பைனலுக்கு அதே மாதிரி கால் அடிபட்டு நாங்கள் வந்து பிளேட்டு ஸ்க்ரூ வச்சாலும் அவங்க கொஞ்ச நாளில் 2 வாரத்துலேயோ 4 வாரத்துலேயோ இல்லை 6 weeks நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஸ்பைனலுக்கு இன்ஜுரி ஏற்பட்டால் அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நாங்கள் அந்த ஃபேமிலிக்கு புரிய வைப்போம். இந்த மாதிரி நாங்கள் பண்ண போகிறது ஃபிக்சேஷன். ஃபிக்சேஷன்னா எலும்புகளுக்கு ஸ்க்ரூ போட்டு உடஞ்ச எலும்பை நேராக நிமித்தி வச்சுருவோம். அது எதுக்காக அப்படின்னா, அவர் டாக்டர் ஜோஸ் சொன்ன மாதிரி நர்சிங் கேருக்கு உதவியாக இருக்கும். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா முதுகெலும்பு அடிபட்டால் அவரை 3 மாதம் 4 மாதத்துக்கு உட்கார வைக்க முடியாது. பட் நாங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணி ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா அவர் 2 நாள்லேயே உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவங்கள லெஃப்ட் சைடு ரைட் சைடு பெட்டில் பெரட்டி பெரட்டி போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்பைனல் கார்டு அடிபட்டவங்க ஒரே பொசிஷனில் இருக்கணும்னு நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம். சரி, அப்புறம் எப்போ திருப்புறது, இந்த கேள்விக்கு தான் ஆப்ரேட் பண்ணுறது ஒரு பதில். நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா கவலைப்படாமல் திருப்பலாம். ஸோ பேஷண்ட்டோட நர்சிங் கேருக்கு உட்கார வைக்கிறதுக்கு, ரீஹாபிலிட்டேஷனுக்கு கழுத்தாக இருந்தாலும் முதுகாக இருந்தாலும் அறுவை சிகிச்சை உதவியாக இருக்கும். அடுத்தது நாங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்போ முதுகு பகுதியாக இருந்துச்சுனால் நாங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், முதுகில் வந்து ஸ்க்ரூ போட்டோம். அந்த ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்னா எலும்போட ஹைட்டு வந்து ரெஸ்டோர் ஆகிடும். இப்போ நாங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னால் இப்போ முதுகெலும்பு உடையிறப்ப அந்த எலும்பு உடைஞ்சு நொறுங்கிடும். இப்போ நார்மலாக ஒரு முதுகெலும்பு வந்து ஒரு 1.5 to 2 inches இருக்குது, ஒரு 5 centimeters இருக்குன்னா அது 1 centimeter வரைக்கும் அது வந்து நசுங்கி போயிருக்கும். அப்போ எலும்பே அந்த அளவு நசுங்கி இருந்தால் உள்ளே இருக்க தண்டுவடம் எந்த அளவு நசுங்கிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த எலும்போட உயரத்தை வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டோம்னா நரம்புகளுக்கும் அதுங்க வந்து நரம்பு வந்து ரெக்கவர் ஆகி காலுக்கோ கைக்கோ உணர்வு சக்தி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஸோ இதுதான் ஆப்ரேஷனோட 2வது எய்ம். ஸோ அதனால் நான் முன்னாடி சொன்ன கவுன்சிலிங் பார்ட்டில் சொன்ன மாதிரி நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறது எலும்பை ஃபிக்ஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு நர்சிங் கேருக்கும் நரம்பு ரெக்கவரிக்கும் உதவி பண்ணுறோம். ஆனால் ஆப்ரேட் பண்ணி 3 மாதத்தில் அவர் நடப்பார், 6 மாதத்தில் நடப்பார், 1 இயரில் நடப்பாருன்னு சொல்லி எந்த ஸ்பைனல் இன்ஜுரி ஆப்ரேட் பண்ணுற நியூரோ சர்ஜன் ஆர்த்தோ சர்ஜன் யாருமே அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். காரணம் என்னென்னா, நரம்பு ரெக்கவர் ஆகிறது இயற்கையாக ஆகணும். அந்த இயற்கையாக ஆகிறதுக்கு எங்களோட சர்ஜரி வந்து உதவியாக இருக்கும். ஸோ சர்ஜரி இஸ் மெயின்லி ஃபார் த போன், நாட் ஃபார் த நர்வ். நர்வ் வந்து இன்டைரக்டாக ரெக்கவர் ஆகுது. ஸோ முதுகில் வந்து நாங்கள் பின்பக்கமாக ஸ்க்ரூ போட்டு அதை உறுதிப்படுத்தி அவங்கள உட்கார வச்சு ரீஹாபிலிட்டேஷனுக்கு உதவி பண்ணுவோம். இன் அடிஷன் டு த ஃபிசியோதெராபி டெய்லி 3 times a day கொடுப்போம். பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸுக்கும் என்ன ஃபிசியோதெராப்பி கொடுக்கறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். கை கால் வந்து டைட் ஆகிடாமல் மடக்கி நீட்டி அதை ரொம்ப சாஃப்டாக பிளையபுளாக வச்சுக்கணும். அப்போ தான் பின்னாடி நரம்பு ரெக்கவரி வர்றப்போ நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் கையை மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ சர்ஜரிங்கிறது நம்ம வந்து அந்த முதுகில் கீழ் முதுகில் 90% ஆஃப் த டைம் பின்னாடி இருந்து பண்ணுவோம், 10% ஆஃப் த டைம் ட்ரான்ஸ் தொராசிக் இல்லைன்னா ரீட்ரோபெர்டோனியல் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது, அதாவது முன்பக்கமும் எலும்போட முன்பக்கமும் பிளேட் ஸ்க்ரூ வைக்கிற ஆப்ரேஷன் தேவைப்பட்டால் பண்ணுவோம். ஸோ இதுக்கு பேர் குளோபல் ஃபிக்சேஷன் சொல்கிறது. ஸோ இது எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஆப்ரேட் பண்ணி நோயாளியை உட்கார வைக்கணும், அந்த பக்கம் இந்த பக்கம் பெரட்டி போடணும், அவங்களுக்கு முதுகில் பெட்சோர் வர்றதுலேருந்து அவங்கள காப்பாற்றணும், படுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நெஞ்சில் சளி பிடிக்கும், அதை ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ இந்த எய்ம்க்காக தான் ஆப்ரேட் பண்ணுறோம். நரம்பு ரெக்கவரிங்கிறது அது கூடவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது கழுத்து. ஸோ சர்வைக்கல் ஃபிக்சேஷன், அதை பற்றி நீங்கள்
சொல்லுங்க. அதாவது கழுத்தில் வந்து சர்ஜரி வந்து ஆக்சுவலாக ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா கழுத்து எலும்பு வந்து நிறைய வேலைகள் செய்யும். இந்த முதல் ரெண்டு எலும்பு வந்து ரொம்ப, அது ஒரு தனி எலும்பு, நாங்களே வந்து அதை வந்து இந்த எலும்புகள் கணக்கில் சேர்க்கறது இல்லை. ஏன்னா அந்த முதல் ரெண்டு எலும்புகள் வந்து ஒன்று தலையை சப்போர்ட் பண்ணணும், ரெண்டாவது தலையை திருப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்படி திருப்புறது எல்லாமே அந்த மூமெண்ட் வந்து அந்த ஜாயிண்ட்டில் தான் நடக்குது. ஸோ அந்த ஜாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஜாயிண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் கழுத்தை தாண்டி தான் மூளைக்கு போகிற மேஜர் ரத்த ஓட்டம் போகுது. கழுத்தில் முன்னால் வந்து கெரட்டெட் அப்படின்னு ஒன்று ரெண்டு ரத்த குழாய் போகுது மேலே பிரெயினுக்கு, தண்டுவடத்துக்குள்ளே வந்து வெர்டிப்ரல் ஆர்டரி தனியாக போகுது, இந்த சிறுமூளைக்கு போகிறது அது தனியாக போகுது. இது இல்லாமல் நம்ம தண்டுவடத்தை வந்து முன்னாலேருந்து போய் அணுகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய உணவு குழாய் மூச்சு குழாய் ரெண்டையுமே தாண்டி தான் நம்ம என்ன பண்ணணும், உள்ளேயும் போகணும். ஆக்சுவலாக சர்ஜரி வந்து காம்ப்ளெக்ஸான சர்ஜரி இது. ஆனால் சார் சொன்ன மாதிரி சில இதில் முன்னால் போன் உடைஞ்சிருக்குன்னா நாங்கள் முன்னால் இருக்கிற அந்த உடைந்த போனை ஃபுல்லாக எடுத்துருவோம். எடுத்துட்டு ஸ்பெஷலாக டைட்டேனியமில் இம்ப்ளான்ட் வருது, கேஜ்னு நாங்கள் சொல்லுவோம், அதுக்குள்ளே போனை வச்சு அதை ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்ச நாள் அந்த கேஜை வந்து என்ன பண்ணிடும், போன் வந்து ஓரளவுக்கு டேக் ஓவர் பண்ணிடும். இல்லைன்னா சில பேருக்கு முன்னால் பின்னால் ரொம்ப மோசமாக உடஞ்சிருக்கும். அப்படின்னா சார் சொன்ன அதே குளோபல் ஃபிக்ஸேஷன் ஆர் 360 டிகிரி ஃபிக்ஸேஷன் சொல்கிறது, அது பண்ணுவோம். அப்போ முன்னாலேருந்தும் ஃபிக்ஸ் பண்ணுவோம், பின்னாலேருந்தும் பண்ணுவோம். நம்ம கழுத்து உடைஞ்சவங்களுக்கு நம்ம மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, அவங்கள முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வரோம் பண்ண முடியும், அண்ட் வீல் சேர் டிபெண்ட், வீல் சேருக்காவது அவங்கள கொண்டு வரணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார் முதலே சொன்னாங்க, இந்த பேரலிம்பிக்ஸில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீல் சேர் டிபெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் கை ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அவங்களால கையால் செய்கிற வேலைகள் செய்ய முடியும். கையால் ஒரு ஃபோன் ஆப்ரேட் பண்ணுறதோ, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜெராக்ஸ் மிஷின் கடை போட்டு ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, சின்ன மளிகை சாமான் கடை போட்டு மளிகை சாமான் வேலைகள் செய்வாங்க. ஸோ அவங்களால கையில் வந்து நிறைய வேலைகள் செய்ய முடியும். இப்போ நிறைய பேர் வந்து சாஃப்ட்வேர் ஒர்க்கு டெவலப்பர் ப்ரோக்ராம் டெவலப்பிங் இந்த மாதிரி வேலை எல்லாமே தே நீட் ஒன்லி தேர் பிரெயின்ஸ் அண்ட் தேர் ஹேண்ட். ஸோ அந்த மாதிரி வேலைகள் நிறைய பேர் செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஒரு நார்மல் லைஃபு கொண்டு வர முடியுமோ அதுதான் நம்மளுடைய எய்ம் ஆஃப் சர்ஜரியே எப்போவுமே. இப்போ நம்ம வந்து பேஷண்ட்டை பார்க்குறோம், அசஸ் பண்ணுறோம், எவால்வேட் பண்ணுறோம், சர்ஜரி பண்ணுறோம், அட்டண்டர்ஸ் கிட்ட பேசுகிறோம், எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டேஜ் இதெல்லாமே பார்த்தா ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸில் நம்ம இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சப்புறம் பேஷண்ட் அண்ட் தேர் ரிலேட்டிவ்ஸ் தே ஆர் லெஃப்ட் வித் இந்த வீக்னஸ், கை வரல கால் வரல அந்த தளர்ச்சிகள், மன சோர்வு வருது. அப்போ பேஷண்ட்டுக்கு மன சோர்வு வருது, பேஷண்ட்டோட சொந்தக்காரங்களுக்கு மன சோர்வு வருது. இப்போ அந்த மாதிரி இடத்துல தான் ரீஹாபிலிட்டேஷன் போட் சைக்காலஜிக்கல் ஃபிசிக்கல் சோஷியல் எல்லாமே தேவை. ரீஹாபிலிட்டேஷன் பற்றி சொல்லுங்க சார். இப்போ
வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ப்ரிவென்ஷனை பார்த்தோம், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்டு, அடுத்தது நம்ம என்ன சர்ஜரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்தோம். ஸோ அடுத்தது வந்து ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இதுதான் வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரீஹாபிலிட்டேஷன் பார்ட் வர்றப்ப அந்த நோயாளிகள் வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறப்ப சில அட்வைஸ் எல்லாம் கொடுப்போம், அப்புறம் 1 or 2 times ஓபிக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட வீட்டு சூழ்நிலையிலே அவங்க வந்து அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இந்த ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது ஹாஸ்பிட்டலுக்குள்ள மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை. ஸோ இது அந்த வீட்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கும், ப்ளஸ் இப்போ ஜென்ரலாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கேரர் அப்படின்னு இருப்பாங்க. கேரர் அப்படின்னா அந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி ஆகி நிற்கவோ நடக்கவோ முடியாதவங்களை கேர் கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்களாகவும் இருப்பாங்க, சில சமயங்களில் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் பர்சன்ஸ், ஃபிசியோதெராபிஸ்ட் அந்த மாதிரி பாராமெடிக்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் இன்ஜுரி, அது வந்து யாருங்கிறது முடிவாகும். ஸோ இந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுற ஆளை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஏன்னா அவங்கள எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ கழுத்து பகுதியில் அடிபட்டவங்களுக்கு கை கால் ரெண்டுமே வேலை செய்யாது. ஸோ இப்போ கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் வந்து கழுத்துக்கு பிளேட் ஸ்க்ரூ எல்லாம் போட்டுட்டோம், எல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பேஷண்ட் வீட்டுக்கு போக ரெடி ஆகிட்டாரு, தையெல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வீட்டில் போய் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னால், அவருக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும், ஏன்னா அவருக்கு கை வராது. நம்ம வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் கையும் காலும் திரும்ப வேலை செய்ய மினிமம் 3 to 6 months ஆகும். ஸோ அந்த 3 to 6 months பீரியடுக்கு யாராவது பார்த்தாகணும். சப்போஸ் கையும் காலும் வரலை அப்படின்னால் 6 months அப்புறமும் யாராவது அவங்கள பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு போகிறப்ப புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதே இது முதுகு பகுதியில் நடுமுதுகில் அடிபட்டிருந்தா கை வேலை செய்யும், கால் வேலை செய்யாது. ஸோ கால் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இதை வந்து ரெண்டு பகுதியாக பார்க்கலாம். இப்போ கை கால் ரெண்டுமே வேலை செய்யலைன்னால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு உடம்பெல்லாம் துடைச்சி விட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 3 times or 4 times எல்லோரும் யூரின் போவோம். ஸோ இந்த அவங்களுக்கு கை கால் அடிபட்டவங்களுக்கு யூரின் வராது, அவங்க வந்து கத்தீட்டர் அப்படின்னு சொல்கிறது, நம்ம போட்ட டியூப் வழியாக யூரின் வந்துட்டுருக்கோம். ஸோ அவங்க அந்த டியூப்பில் வர்ற யூரினை அவங்க கிளியர் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தவணை அல்லது ரெண்டு தவணை அவங்க டாய்லெட் போனாங்கன்னா அதை அவங்க க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்கள பொசிஷன் பண்ணணும், அதாவது வீட்டில் வந்து ஒரே மாதிரி, ஏன்னா அவங்களால கையும் வேலை செய்யாது காலும் வேலை செய்யாது, அவங்க அப்படியே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒருத்தர் என்ன பண்ணும், அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்கள வந்து ஒவ்வொரு பக்கம், இடது பக்கம் வலது பக்கம், சில சமயம் குப்புறை, 4 பக்கமும் மாற்றி மாற்றி படுக்க போட்டுக்கிட்டே இருந்தால் தான் புண்ணு வராமல் அவங்கள காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இது மிக மிக சிரமமான, அதாவது டிவோட்டடாக இருக்கணும் கூட இருக்கிறவங்க. வெறும் பேமெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறவங்களால அவங்கள பார்த்துக்கிறது கடினம். அடுத்தது அவங்களுக்கு வந்து மூட் சேஞ்சஸ் வரும், அவங்களால எப்பவும் படுத்துக்கிட்டே இருக்கு, இன்னொரு ஆளை திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தால் அவங்க டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்பவே சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க சொல்லி அந்த டிப்ரெஷனுக்கு உண்டான மருந்துகள்லாம் கொடுப்போம், அதுக்கு உண்டான கவுன்சிலிங்கும் கொடுப்போம். அடுத்த கட்டம் அவங்களுக்கு வந்து, அவங்களை வீட்டுக்குள்ளே சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு வீட்டில் வெளியில் கொஞ்சம் இடம் இருக்கும், அவங்களுக்கு நம்ம வீல் சேரில் உட்கார வச்சு அவங்கள வீட்டுக்கு வெளியில் போய் அவங்களுக்கு கொஞ்சம் நார்மல் வேர்ல்டோட ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேஜ், நம்ம 3 months 6 months ஆயிடுச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவரி வருதுன்னா நல்ல ஃபிசியோதெராபிஸ்ட் வச்சு கை காலை நல்லா ஃபிசியோ பண்ணி அவங்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு ரெக்கவரி வருதோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ இது வந்து அந்த அவங்கள ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறவங்களோட வேலை. அவங்க வந்து டே 1 வீட்டுக்கு போன உடனேயும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து, ஒரு 3 months கழித்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, 6 months கழித்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கங்கிறத படிப்படியாக நம்ம அதை கொண்டு வரலாம். ஸோ நோயாளிக்கு வந்து நம்ம திருப்பி அந்த சாப்பாடு கொடுக்கணும், டாய்லெட் கேர் பண்ணணும், டெய்லி கேர் கொடுக்கணும், அவங்களோட மூடு டவுன் ஆகிடாமல் அவங்கள என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணணும். ஸோ இவ்வளவும் அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறவங்களோட வேலை. இப்போ சில ஊர்களில் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, இப்போ எங்களால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு இதுக்கு ஸ்பைனுக்குன்னே ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே இதுக்குன்னே டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் அண்ட் ஃபிசியோதெராபிஸ்ட் நிறைய பேர் அங்கே ஷிஃப்ட்டில் வந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க. ஸோ இதே தான் பாராப்ளீஜிக் அப்படிங்கிறது, அதாவது கை வேலை செய்யும், கால் வேலை செய்யும். அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, ஏன்னா அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க, அவங்களே ஓரளவு கேர் பண்ணிக்குவாங்க. இன்னும் சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறது, அவங்களே பெட்டிலேருந்து வீல் சேருக்கு மாறிக்குவாங்க. அந்த வீல் சேரில் வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் இருக்கு, ஹேண்ட் ஆப்ரேட்டட் இருக்கு, அதை வச்சு அவங்களே வீடு வெளியில் மூவ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் நம்ம வீட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். வீல் சேர் ஆக்சஸ் உண்டான மாதிரி பாத்ரூம்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ பெட்ரூம், பாத்ரூம், தேவைப்பட்ட லிவிங் ஹால், இதுக்கு நடுவில் படிகள் இருந்தால், படி இல்லாமல் அதை ஸ்மூத்தாக வச்சோம்னா நமக்கு வந்து அவங்க ஒரு ரூம்ல இருந்து அவங்களே இன்னொரு ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போகிறதுக்கும், ஒரு ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி பேஷண்ட் வீட்டுக்கு போகிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து அந்த ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து மிக மிக அவசியம்.
சார் சொன்னாங்க நம்ம ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ யூஎஸ்ல யூகே மாதிரி இடத்துல எல்லாமே ரீஹாபிலிட்டேஷன் வந்து கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே இருக்கும். பட் இங்கே வந்து த என்டையர் பேர்டன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் டேக்கன் அப் பை த ஃபேமிலி. ஃபேமிலி தான் வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும். அப்படின்னு இருக்கும்போது வீடு மாற்றங்கள், பெட்டு மாற்றங்கள், வீல் சேரில் சுற்றுற மாதிரி வீட்டை சேஞ்ச் பண்ணுறது, பெட்ஸோர் வராமல் பார்க்கறது, திருப்பி போடுறது, ஆல் பண்ணுறது, எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹியூஜ் ஃபைனான்ஷியல் பேர்டன். ஆனால் இதை தவிர்க்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோட் சேஃப்டி அப்படின்னு அந்த ஒரு சின்ன கான்செப்ட் இருந்தாலே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் நாங்கள் வந்து ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பார்த்தோம். கரெக்ட் தானே சார்? நாங்கள் வந்து இந்த ஆக்சிடென்ட் பீரியட்ல, இன்ஃபேக்ட் அந்த ரொம்ப டைட் லாக்டவுனில் அந்த என்டையர் மந்த்தே பார்த்தீங்கன்னா தலைகாயத்தோட ஒன்று இல்லை ரெண்டு பேர் பார்த்துருப்போம். எல்லாருமே வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்த்தோம். ஆனால் அந்த லாக்டவுன் ஓப்பன் பண்ணதுலேருந்தே இந்த வாரம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு அஞ்சாறு நாள்லயே கழுத்து காயத்தோட கை கால அசைவு இல்லாமல் நாங்கள் வந்து மூணு பேஷண்ட் இந்த வாரமே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு வந்து தவிர்க்க முடிகிற பிரச்சனையை நம்மளாவே வந்து தலையில் தூக்கி போட்டுக்கிறோம். அண்ட் இதில் இன்னொரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ரோட்டில் போகும்போது யார்கிட்ட கேட்டாலும் யாருப்பா ரேஷாக ஓட்டுறா அப்படின்னா உடனே எல்லாரும் ஒரு பதில் சொல்லுவோம். ஒன்று சொல்லுவோம், இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் பஸ் மோசமாக ஓட்டுறாங்க, இல்லை ப்ரைவேட் பஸ் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க, டேங்கர் ஃபாஸ்ட்டாக ஓட்டுது அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அவசர பிரிவில் டெய்லி பேஷண்ட்ஸ் உள்ள வரும்போது நீங்கள் பேசுனீங்கன்னா மேக்சிமம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து எப்படின்னா டூ வீலர் வர்சஸ் பெடஸ்ட்ரியன், டூ வீலர் வர்சஸ் டூ வீலர். ஒரு காரணம் நம்பர் ஆஃப் டூ வீலர் நிறையா இருக்குது, ஏன்னா நூறு வண்டி பார்த்தோன்னா 60 வந்து டூ வீலராக இருக்கும். பட் அப்படி பார்த்தாலுமே மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் வந்து டூ வீலர் வர்சஸ் பெடஸ்ட்ரியன், நடந்து போகிறவங்களை இடிக்கிறது, இல்லை டூ வீலர் வர்சஸ் டூ வீலர், இதுதான் வந்து ரொம்ப காமனாக நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னு யோசித்தாலே நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சோகமான பிரச்சனைகளை தவிர்க்க நம்ம ஆக்சுவலாக சேஃப்டி எங்கே தேவைன்னா நமக்கு ரோட் சேஃப்டி. ஸோ ரோட்ல என்ன சார் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ண,
ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ண. அதான் இப்போ வந்து நம்ம வந்து பேசிக் திங்ஸ் தான். ஸோ டூ வீலராக இருக்கிறவங்க அவசியம் ஹெல்மெட் போட்டுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சிக்னலை பார்த்தோம்னா, நம்ம ஜென்ரலாக சிக்னலில் ரெட் க்ரீன் எல்லோ பார்க்குறதே இல்லை. சிக்னலில் போலீஸ்காரர் நிற்கிறாரான்னு பார்ப்போம். போலீஸ்காரர் நின்னா நம்மளும் நிற்போம். போலீஸ்காரர் நிற்கலன்னா நம்ம சிக்னலே பார்க்க மாட்டோம், நம்ம பாடு போயிட்டே இருப்போம். ஸோ இந்த கல்ச்சர் வந்து மாறணும். அடுத்தது கார் டிரைவிங். இப்போ கார் ஓட்டுறவங்க வந்து சீட் பெல்ட் போடுறது மிக மிக அவசியம். ஏன்னா சீட் பெல்ட் போட்டுமே நாங்கள் ஒரு சில ரொம்ப மோசமான அடிகளை பார்த்துருக்கோம். பட் அதே மாதிரி சீட் பெல்ட் போட்டு தப்பிச்சவங்க நிறைய பேர், அது வந்து அது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு குரூப்பாக வருவாங்க, குரூப்பாக ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து வருவாங்க. அந்த குரூப்பாக வர்றப்ப யாராவது ஒருத்தருக்கு சிவியர் அடிபட்டிருக்கோம், பட் மிச்ச பேருக்கு பார்த்தோம்னா தப்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேட்போம், நீங்கள் சீட் பெல்ட் போட்டிருந்தீங்களா, சீட் பெல்ட் போ. இதை வந்து நாங்கள் இன்ஃபேக்ட் எங்களோட ஒரு ஜூனியர் டாக்டர்ஸுக்கு ஒரு ஸ்டடி மாதிரியே பண்ணோம். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் வந்தால் எத்தனை பேர் சீட் பெல்ட் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் சீட் பெல்ட் போடலை, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடாதவங்க ரொம்ப அதிகம். ஏன்னா சீட் பெல்ட் போட்டிருந்தால் அவங்க ஆக்சிடென்ட் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க மாட்டாங்க. போடாதவங்க போடாமல் இருந்ததுனால தான் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே வர்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் ஒரு சில பேர் போட்டவங்க எல்லாமே சேஃபாக இருக்காங்க. ஸோ அதனால் இதுவே நமக்கு வந்து ஒரு இன்டைரக்ட் எவிடன்ஸ். சீட் பெல்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டூ வீலர் போட்டால் ஹெல்மெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது ஓவர் டேக்கிங். லெஃப்ட் சைடு டூ வீலர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு ஓவர் டேக் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து கார் டிரைவர்ஸ்னால ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் லெஃப்ட் சைடு ஓவர் டேக் பண்ணுறத டூ வீலர்ஸ்காரங்க அவாய்ட் பண்ணால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் குறையும்.
ஸோ சார் சொன்னது அதுதான், பேசிக் சேஃப்டி தாங்க, ஒபே டிராஃபிக் ரூல்ஸ். அது வந்து ரொம்ப கஷ்டம். யூஸ்வலாக நம்ம வந்து சார் சொன்ன மாதிரி போலீஸ் இருந்தால் நம்ம ஒபே பண்ணுற மாதிரி படத்தை போடுறோம். பட் ட்ரிச்சியில் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இருப்போம், மோஸ்ட் ஆஃப் த மேஜர் கிராசிங்ஸில் வந்து கேமரா வச்சுட்டாங்க. அண்ட் நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வந்து ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வண்டி ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு வந்துடும். இது இப்போ ஒரு 1 or 2 weeks ஓடிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் அது வந்து இட்ஸ் அ குட் இது. அண்ட் நம்ம சேஃப்டின்னு பேசும்போதே அதான், ஒன்று பெடஸ்ட்ரியன் பொறுத்த வரைக்கும் ரோட் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். நம்ம மற்றவங்க நிற்பாங்க. இந்தியன்ஸ் எப்போவுமே நம்ம எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம பண்ணுறதே பண்ணிட்டே இருப்போம், மற்றவங்க நமக்காக அனுசரித்து நிறுத்தி வண்டி ஓட்டுவாங்க, நம்ம எதிர்பார்த்துக்கிறோம். அது எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் கண்டிப்பாக ரோட் கிராசிங் யூ ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். எங்கே கிராஸ் பண்ண கவர்மெண்ட்டில் ரோட்டில் இடம் விட்டுருக்கோம் அங்கே தான் கிராஸ் பண்ணணும். நம்ம 10 அடி முன்னாலேயோ பின்னாலேயோ கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த சேஃப்டியை இழந்துடுறோம். டூ வீலரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி வண்டி ஓட்டணும். ரொம்ப சிம்பிளாக தான், மற்றவங்க புரிஞ்சிக்கிற மாதிரி நம்ம வந்து வண்டியை ஓட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைட்டில் ஓவர்டேக் பண்ணும், பொறுமையாக வந்து திருப்பி லேனை கிராஸ் பண்ணும். நம்ம ரைட்டில் இப்படி ஓவர்டேக் பண்ணி இப்படி படுத்து திருப்பி இப்படி போய் போகும்போது இந்த வண்டிக்காரருக்கும் என்னன்னு தெரியல, அந்த வண்டிக்காரருக்கும் ஒன்றும் தெரியல. இப்போ காரில் காரோ இல்லை ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒரு ஃபோர் வீலர், அந்த டிரைவர் வந்து கொஞ்சம் வயசானவர்னு வச்சுப்போம், ரொம்ப ரிஃப்ளெக்ஸ் ஃபாஸ்ட்டாக இல்லை, அவர் எதிர்பார்க்கல, இல்லை வண்டியில் பிரேக் கம்மியாக இருக்குது, ஏதோ ஒரு காரணம் அப்படின்னாலே இட் வில் எண்ட் அப் இன் அ பிக் டிராஃபிக் ஆக்சிடென்ட். அண்ட் பிளைண்ட் ஸ்பாட், நிறைய பேர் என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா, வண்டி பெருசாக அந்த வண்டி சுற்றி வந்து எல்லா இடமும் தெரியாது, டிரைவருக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு லாரி மேலே இருக்கிற டிரைவருக்கு கீழே நடக்குதுன்னு ஆக்சுவலாக தெரியாது. ஒரு 20 அடி 30 அடி தள்ளி தான் அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியும். ஒரு சின்ன குழந்தைங்க கிராஸ் பண்ணால் 100% அவருக்கு தெரியாது. ஒரு டூ வீலர் வந்து லெஃப்ட்லேயே வந்து முன்னால் வந்தால் அந்த வண்டிக்காரருக்கு தெரியவே தெரியாது. நாளைக்கு அந்த லாரி டிரைவரையோ இல்லை பஸ் டிரைவரையோ திட்டுறதுல அர்த்தம் இல்லை. ஸோ பிளைண்ட் ஸ்பாட், அவருக்கு நம்மளை தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஓவர்டேக்கே பண்ணோம். எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் கூட ஒரு 2 seconds அந்த இடத்த ஸ்லோ பண்ணி பிளான் பண்ணி நம்ம பண்ணாலே பாதி நேரம் நமக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் வீட்டுக்கு போக முடியும். ஸோ அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஹெல்மெட் போடும்போது 2 கண்ணாடியும் தேவை. ஏன்னா கண்ணாடி இல்லைன்னா பின்னால் என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ 2 சைடு கண்ணாடியுமே கண்டிப்பாக வேணும். லேன் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்து தான், அங்கே வண்டி எதுவும் வருதா இல்லையான்னு பார்த்து தான் லேன் சேஞ்சே பண்ணணும். இதெல்லாம் சிம்பிள் திங்ஸ், எல்லாருக்கும் தெரியும் பட் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து பிக்கஸ்ட் ப்ராப்ளம் இன் இந்தியா தான். நம்ம வேற ஸ்பெசிஃபிக்காக சார், இப்போ ஐ திங்க் வி ஹேட் அ வெரி நைஸ் டாக் அபவுட் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், ஸ்பைனல் கார்ட் இன்ஜுரி. உங்களுடைய மெயின் அதாவது கேரி ஹோம் மெசேஜ் அப்படின்னு எதுவும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருக்கா நம்ம மக்களுக்கு?
கேரி ஹோம் மெசேஜ் அப்படின்னா ப்ரிவென்ஷன் அதான். ஸோ இப்போ ஃபார் நம்ம வந்து ஒரு ஆஸ் அ மெடிக்கோ நம்ம என்ன எந்த மீட்டிங்கில் என்ன பேசினாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத விட அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ண விரும்புவோம். ஸோ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1, ரோட் ரூல்ஸை நம்ம ஒபே பண்ணணும். ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் அவாய்ட் பண்ணாலே இன்ஜுரி அவாய்ட் பண்ணிக்கலாம். 2, சப்போஸ் எதிர்பாராத விதமாக ஆயிடுச்சு அப்படின்னால் அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ நம்ம சில பேருக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அவேர்னஸ் இருக்கவங்களும் இருப்பாங்க, இல்லாதவங்களும் இருப்பாங்க. பட் ஓவராலாக நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஹெல்த் கேர் டீமை அந்த இடத்துக்கு வர சொல்லி அந்த அடிபட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய சொல்லணும். அந்த ஃபர்ஸ்ட் எய்டு கேரை ஒரு யூனிவர்சல் ஆக்கி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பண்ணும். அப்போ தான் ஆன் த ஸ்பாட்டில் வந்து ஸ்பைனல் இன்ஜுரியை மோசமாகாமல் தடுக்க முடியும்.
அதாவது சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய பெஸ்ட் கேரி ஹோம் மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைனல் கார்ட் இன்ஜரி வந்து ஈவன் இன் த பெஸ்ட் சென்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா கடவுள் அப்படி தான் நரம்பு படைச்சிருக்கார். நரம்பு பாதிப்பாயிடுச்சுன்னா திருப்பி வளர்ற வாய்ப்புகள் இல்லை. இப்போ சயின்ஸில் நிறையா என்னெல்லாமோ பண்ணுறாங்க, நியூரானல் ரீஜென்ரேஷன் அது இதெல்லாமே வருது, ஸ்டெம் செல் வருது, ஸ்கேஃபோல்டிங் டெக்னிக்ஸ் அது இது நிறைய வருது. பட் எந்த ஒரு டெக்னிக்குமே இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக ரிசல்ட் கொடுத்தது இல்லை. அப்படின் இருக்கும்போது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் அவாய்டிங் ஸ்பைனல் கார்ட் இன்ஜரி. பி கேர்ஃபுல் அந்த ரோட் ரோட்டில் வந்து ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கேன். ரெண்டாவது, நமக்கு ஆல்ரெடி ஒரு பேக் பெயின் இல்லை ஒரு நெக் பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ஒரு டாக்டரை பார்த்து நம்ம அசஸ் பண்ணி ஆகணும், ஏன் வலி வருது அப்படின்னு. நிறைய நேரம் நம்மளுடைய பொசிஷன், நம்ம ஒழுங்காக உட்காராமல் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வேலை குனிஞ்சு நிமிந்து வேலை செய்வோமா இருக்கும் அதனுடைய பாதிப்பாக இருக்கலாம், இல்லை உட்காந்தே வேலை செய்வோம் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஸோ நம்ம நிறைய நேரம் சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் பண்ணாலே நம்ம வந்து ஸ்பைனை என்ன பண்ண முடியும், ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். டெய்லி ஒரு 2 to 3 minutes நம்ம ஸ்பைனுக்காக ஒதுக்கி ஸ்பைன் பொசிஷனை மெயின்டைன் பண்ணி ஸ்பைனுடைய ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணாலே நம்மளால் ஸ்பைனல் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் எங்களுடைய மெசேஜ். ஸோ பி சேஃப் ஆன் த ரோட்ஸ். நான் ரோடு அல்லாமலும் ஸ்பைனை வந்து டெய்லி ஸ்பெண்ட் அ ஃபியூ மினிட்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யூர் ஸ்பைன். அது பண்ணாலே வாழ்நாள் ஃபுல்லாக அது என்ன பண்ணும், நம்மளை ஸ்ட்ராங்காக பார்த்துக்கும். அதுதான் எங்களுடைய கேரி ஹோம் மெசேஜ். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்ததுக்கு தேங்க்யூ. திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.